வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
திரும்பவுமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
வி ஆர் கண்டினியூங் அவர் ஸ்டடி த்ரூ த பைபிள் அண்ட் வி ஹவ் ரீச்ட் ரெவலேஷன் சாப்டர் 9.
வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த வேத பாடத்திலே இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
திஸ் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி 7 ட்ரம்பெட்ஸ்.
7 எக்காலத்தின் மூலமாக வரக்கூடிய நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம்.
அண்ட் ஹியர் வி ரீட் த 5th ட்ரம்பெட் இன் வெர்ஸ் 1.
9 அதிகாரம் 3 வசனத்திலே 5 தூதன் எக்காலம்
முதுகிறான்,
வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியிலே விழுகிறது.
The key of the bottomless pit is given to him and smoke comes out of that bottomless pit.
பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. பாதாள குழியை திறந்தான், பெருஞ்சோலையின் புகையை போல அந்த புகை எழும்பிற்று.
This is a picture of demons coming out.
இது பிசாசுகள் வெளியே வருகிற ஒரு காட்சி.
Who were trapped in the bottomless pit for many years.
அநேக ஆண்டுகளாக அங்கு ஆழம் பாதாள குழியிலே பிடிக்கப்பட்டதான அசுத்தாவிகள்.
When it says they are like scorpions who have power to hurt people, verse 3.
3 வசனத்திலே தேள்களின் வல்லமைக்குப்பான வல்லமை அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது.
Jesus told his disciples in Luke 10:19, I give you authority over serpents and scorpions.
சர்ப்பங்கள் மேலும் தேள்களின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று லூக்கா சுவிசேஷத்திலே சொல்லியிருக்கிறார்.
Both of them are a picture of demons.
இரண்டுமே பிசாசுகளுக்கு ஒப்பாக இருக்கிறது.
And they were not allowed to hurt anyone who had the seal of God on their foreheads.
தங்களுடைய நெற்றிகளிலே தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிற மனுஷரை சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படவில்லை.
There were certain people you saw in chapter 7 who were sealed.
7 அதிகாரத்திலே சில ஜனங்கள் முத்திரிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம்.
And they were protected.
அந்த முத்திரை போடப்பட்ட ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள்.
And they were not permitted to kill anyone, verse 5, but only to torment people for 5 months.
அவர்களை கொலை செய்வதற்கு உத்தரவு கொடுக்கப்படவில்லை, 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று 5 வசனத்திலே வாசிக்கிறோம்.
This is all symbolic language.
இவைகளெல்லாம் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
When they are actually fulfilled, we will see there exactly what they mean.
அவைகள் ஒவ்வொன்றும் என்ன அர்த்தம் என்பது நிறைவேறும் பொழுது நமக்கு தெரியும்.
All we need to understand now is that they symbolize a time of torture for men on earth.
பூமியிலே உள்ள மனிதர்களை உபத்திரவப்படுத்தக்கூடியதான காலங்கள் என்பது மட்டும் நாம் அறிந்து கொள்ளலாம்.
The king over these demons is Abaddon, verse 11.
11 வசனத்திலே அவர்களுக்கு அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவனுடைய பெயர் அபெத்தோன்.
An evil spirit from the pit.
அவனும் அந்த பாதாள குழியிலே இருந்து வரக்கூடிய ஒரு அசுத்த ஆவி.
And then the sixth angel sounded in verse 13.
13 வசனத்திலே 6 தூதன் எக்காலம் ஊதினான்.
And here we read of 4 demons that have been bound near the river Euphrates being released.
ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன்.
The river Euphrates is first mentioned in Genesis chapter 2.
ஐப்ராத் என்னும் நதியானது ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
And all the great events in the Bible have all happened around that area.
வேதத்திலே சொல்லப்பட்ட பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் இந்த நதியின் பக்கத்திலே நடந்த காரியங்கள்.
I don't know whether you know that next to Israel, the most frequently named country in the Bible is Iraq.
இஸ்ரவேல் தேசத்திற்கு அடுத்தாற் போல அடிக்கடி சொல்லப்பட்டதான ஒரு நாட்டின் பெயர் ஈராக்.
It's not always called Iraq.
ஈராக் என்று எல்லா இடங்களிலும் அழைக்கப்படாவிட்டாலும்
It's called Mesopotamia.
மெசபொத்தேமியா என்று அழைக்கப்படுகிறது.
Babylonia.
பாபிலோனியா என்று அழைக்கப்படுகிறது.
Ur of the Chaldees.
கல்தேயரின் ஊர்.
But everything in those early chapters of Genesis happened around that area.
ஆதியாகமத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த பகுதியை சுற்றிதான் நடந்தது.
The Babylonian Empire was ruling in Iraq.
பாபிலோனிய அரசாங்கம் ஈராக்கில் இருந்துதான் அரசாண்டு
கொண்டிருந்தது. Euphrates flows right through Iraq.
இந்த ஐப்ராத் என்னும் நதி ஈராக்கில் ஊடாக பாய்கிறது.
And it says here that when these demons are released, there's going to be a huge war around in Iraq in verse 16 onwards.
16 வசனத்திலிருந்து பார்க்கிறோம், இந்த பிசாசுகள் அவிழ்த்து விடப்பட்ட பொழுது அங்கே ஈராக்கை சுற்றிலும் பெரிய யுத்தம் நடக்கும்.
It's very interesting to see that the Bible speaks a lot about war around Jerusalem and around Iraq.
எருசலேமை சுற்றிலும் உள்ள யுத்தங்களை பற்றியும் ஈராக்கை சுற்றிலும் உள்ள யுத்தங்களை பற்றியும் வேதம் அதிகமாக பேசுகிறது. நாம் கடைசி நாட்களை அணுகு அணுக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாரஸ்யமா இருக்கிறது.
And this is written 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவைகள் எழுதப்பட்டது.
We see these things happening before our eyes and we know that the coming of the Lord is near.
இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வருகை சமீபமாக
இருக்கிறோம். Large plagues verse 18 where millions of people are going to be killed all over the world.
அங்கே பார்க்கிறோம் 18 வசனத்திலே அங்கே வியாதிகள் வரும், அதிலே லட்சக்கணக்கான மக்கள் சாவார்கள்.
In spite of all this,
இவைகளின் மத்தியிலேயும்
the rest of mankind verse 20 did not repent of all their idolatry and their worship of demons and all that
தங்களுடைய விக்கிரக ஆராதனையில் இருந்தும் பிசாசுகளை வணங்குவதிலிருந்தும் மீதியுள்ள ஜனங்கள் மனம் திரும்பவில்லை
they didn't repent of their murders or sorceries or immorality
அவர்கள் தங்கள் கொலைபாதகங்கள் தங்களுடைய சூனியங்கள் வேசித்தனங்களை விட்டு மனம் திரும்பவில்லை
see repentance is the main message in the book of revelation
வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புத்தகத்தின் கருப்பொருள் முக்கியமான செய்தி மனம் திரும்பு
churches
சபைகளுக்கும் சரி
and why the world is being judged
ஏன் இந்த உலகம் நியாயந்தீர்க்கப்படுகிறது
because they don't have faith it's because they don't repent
விசுவாசம் இல்லை என்பதனாலே அல்ல மனம் திரும்பவில்லை
a church which does not preach repentance is not preaching the message of the lord in our day
மனம் திரும்புகிற செய்தியை பிரசங்கிக்காத சபையானது தேவனுடைய செய்தியை நம்முடைய நாட்களிலே பிரசங்கிக்கவில்லை என்றுதான் அர்த்தம்
listen to the preachers on tv and see how many of them preach repentance from sin
இன்றைக்கு டிவிலே வரக்கூடிய பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறதை கேட்டு பாருங்கள் அவர்களில் எத்தனை பேர் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார்கள்
and you can understand how completely out of touch they are with the holy spirit
அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு முற்றிலுமாய் தொடர்பற்றவர்களா இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும்
they are more in touch with what the psychologists teach
மனோதத்துவ ரீதியாய் என்ன சொல்லி கொடுக்கறங்களோ அதை தான் தொடர்புள்ளவர்களா இருக்கிறார்கள்
in chapter 10
பத்தாம் அதிகாரம்
a strong angel comes from heaven and says something he roars and says something
பலமான ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல ஒன்றை சொல்கிறான்
verse 4 john was about to write what he said
அவன் சொன்ன காரியங்களை யோவான் எழுத முற்படும் பொழுது
and a voice from heaven said no don't write
இது எழுத வேண்டாம் என்று சொன்னார்
then why did he hear it
பின்னர் ஏன் அவர் அதை கேட்டார்
Do you know there are certain things that God says to us which we are not supposed to tell other people?
தேவன் நமக்கு சொல்லுகிற சில காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல கூடாது.
Certain things he says share it with others.
சில காரியங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள் என்று சொல்கிறார்.
And John heard certain things which is only for him.
யோவான் தனக்கென்று பேசின சில காரியங்களை கேட்டார்.
And we also can hear certain things which the Lord says is only for you.
உனக்கு மட்டுமே இந்த காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிற சில சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
And certain other things we can share with everybody.
மற்ற பிற காரியங்களை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்.
And then we read
பிறகு நாம் வாசிக்கிறோம்
the angel stood there and said that there will be no longer delay verse 6
ஆறாம் வசனத்திலே இனி காலம் செல்லாது என்று ஒரு தேவதூதன் சொல்கிறான்
and the mystery of god verse 7
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே தேவ ரகசியம் நிறைவேறும் என்று ஆறாம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம்
we know of the mystery of godliness which is christ coming in the flesh and living a pure life
தேவனுடைய ரகசியமானது கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார் என்று நாம் அறிகிறோம்
the mystery of iniquity mentioned in 2 Thessalonians
அக்கிரமத்தின் ரகசியம் என்று 2 தெசலோனிக்கேயர்லே போடப்பட்டிருக்கிறது
what is the mystery of iniquity
அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் என்ன
it is the old lie which satan told eve
ஏவாளுக்கு பிசாசு சொன்ன அதே பொய்
you can sin and you can get away with it nothing will happen
நீ பாவம் செய்யலாம் போய் விடலாம் ஒன்றும் நடக்காது
god will not punish you
தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார்
the old lie of the devil you can sin and god will not punish you
நீ பாவம் செய்யலாம் தேவன் உன்னை தண்டிக்க மாட்டார் என்ற பழைய அந்த பிசாசுனுடைய பொய் தான்
within 24 hours eve discovered that satan was a liar
பிசாசு சாத்தான் பொய்யன் என்பதை 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஏவாள் கண்டுபிடித்து விட்டார்
you know the number of believers today who believe that lie that you can sin and you can somehow escape nothing will happen
நீ இன்றைக்கும் பாவம் செய்யலாம் அதை தப்பி கொண்டு போகலாம் ஒன்றும் நடக்காது என்று எத்தனை விசுவாசிகள் இந்த பொய்யை நம்பி கொண்டிருக்கிறார்கள்
god's word is true every man will reap exactly what he has sown
ஆனால் தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு மனிதனும் தான் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லுகிறது மெய்தான்
and then we read the voice said now take this book in your hand and eat it verse 9
ஒன்பதாம் வசனத்திலே
John was told
யோவானுக்கு சொல்லப்படுகிறது இந்த புத்தகத்தை எடுத்து நீ சாப்பிடு என்று சொல்கிறார்
it went into his stomach
அதனுடைய வயிற்றுக்கு போய்
it's a picture of absorbing the word of god
தேவனுடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்கிறதற்கு
பாகம் your whole system
உங்கள் முழு அமைப்பிலேயும் இந்த வார்த்தையை கிரகித்துக் கொள்கிறது
and the sweetness in it
அதிலே தேனை போல மதுரமாக இருக்கும்
we can go through bitter experiences when we receive god's word
நாம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கசப்பான அனுபவங்களும் ஏற்படும்
and he says now you can prophesy
இப்பொழுது நீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம்
See, the basis of prophecy is we receive god's word from him
தீர்க்கதரிசனத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்னவென்றால் வார்த்தையை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம்
we enjoy its sweetness
நாம் மதுரமான காரியத்தை ருசிக்கிறோம்
and we go through bitter experiences because we follow god's word
நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறபடியினாலே கசப்பான அனுபவங்களுக்குள்ள கடந்து செல்கிறோம்
you know, all the disciples suffered a lot because they accepted god's word
அநேக சீஷர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் பாடுபட்டார்கள்
through those experiences we prophesy
இந்த அனுபவங்களின் மூலமாக நாம் தீர்க்கதரிசனம் சொல்லலாம்
see god's word is not like chewing gum where you just chew it in the mouth and spit it out
தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு சுவிங்கம் போல அல்ல வாயிலே
பட்
மென்னு துப்புவதற்கு
many people is like that
ஆனால் அநேகருக்கு அப்படித்தான்
they receive the word in the sunday morning meeting and they enjoy it very much enjoy the sweetness and then spit it out
ஞாயிற்றுக்கிழமை காலை தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள் பபிள் கம்மை போல வாயிலே சாப்பிட்டு விட்டு அதை ருசித்து விட்டு துப்பி
விடுகிறார் it goes right into the system
ஆனால் இங்கேயோ அது உடலுக்குள்ளாக செல்கிறது
then he can prophesy
அதற்கு பிறகு தீர்க்கதரிசனம் சொல்லலாம்
then in chapter 11
11 ஆம் அதிகாரம்
we read here a measuring rod was given to him.
இங்கே ஒரு அளவுகோல் கொடுக்கப்படுகிறது.
Please remember, this is all symbolic language.
இவைகளெல்லாம் அடையாளமாக சொல்லப்படுகிறது.
And he says, measure those who are worshipping God in verse 1.
ஒன்றாம் வசனத்திலே தொழுது கொள்ளுகிறவர்களை அளந்து பார்.
You know that even today God is looking for those who will worship him in spirit and in truth.
இன்றைக்கும் கூட ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களுக்காக தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
தெரியுமா? Go for meetings.
அநேகர் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள்.
But God says just count the people who worship, that's enough.
ஆனால் அங்கே உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர் எத்தனை பேர் என்று எண்ணிப்பார்னு சொல்கிறார்.
God really keeps account of those who worship.
அவரை ஆராதிக்கிறவர்களை எப்பொழுதுமே தேவன் அவர் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
They may look just like the other believers who go to the meeting.
கூட்டங்களுக்கு போகிற மற்ற விசுவாசிகளைப் போலவே இவர்களும் காட்சியளிப்பார்கள்.
God takes special note of those who worship.
ஆனால் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் விசேஷித்த கணக்கிலே வைத்துக் கொள்கிறார்.
And all the people in the outer court, just forget about them.
புறம்பே இருக்கிறவர்கள் எல்லாரையும் மறந்துவிடு என்று சொல்கிறார்.
See, there are many people who come to church like visitors. They are not worshippers.
அநேகர் சபைக்கு பார்வையாளர்களைப் போல வருகிறார்கள். அவர்கள் தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்ல.
They come and listen and they go away.
வந்து கேட்டுவிட்டு போய் விடுகிறார்கள்.
Then it speaks here in chapter 11 about two witnesses that God has on earth at that time.
11th adhigarathile aandavarukkendra irukkakoodiya irandu saatchigalai kuduthu vaasikkirom.
And they will witness to the Lord for 3.5 years.
3.5 aandugal avargal devunukkendra saatchigal solvaargal.
1260 days.
3rd vasanathile 1160 naalalavum theerkadarsam solvaargal.
Same period of time that Jesus had a public ministry.
Yesuvukku poduvana ooliyam seiyakoodiya naatkalai polave idhum irukkirathu.
He says these two witnesses are like two olive trees that stand before the Lord of the earth.
இந்த இரண்டு சாட்சிகளும் இரண்டு ஒலிவ மரங்கள் இரண்டு விளக்குத்தண்டுகளை போல இருக்கிறார்கள் என்று 4th vasanathile paarthom.
They have power which is somewhat like the power that Elijah had.
எலியாவுக்கு இருந்த வல்லமையைப் போல இங்கே இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
Fire devouring the enemies.
சத்துருக்களை பட்சிப்பதற்கு அக்னியை வரச் செய்ய முடியும்.
And power to shut up the sky, verse 6.
ஆறாம் வசனத்திலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு.
Like the power that Moses had to turn water into blood, like he did in Egypt, and smite the earth with plagues.
மோசே எகிப்திலே அந்த வாதைகள் வரும்பொழுது செய்தது போல தண்ணீரை ரத்தமாக மாற்ற முடியும்.
So these are not necessarily Moses and Elijah, but two people in the spirit of power of Moses and Elijah.
இவர்கள் உண்மையிலேயே மோசே எலியா என்று நாம் சொல்வதற்கில்லை, ஆனால் மோசே எலியாவுடைய ஆவியிலே வரக்கூடிய நபர்கள்.
And we read that when the Antichrist rises up and kills these two people,
அந்திக்ரிஸ்து எழும்பி இந்த இரண்டு நபர்களையும் கொலை செய்யும் பொழுது,
something very interesting you see here.
இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
The beast is the Antichrist, verse 7.
ஏழாம் வசனத்திலே அங்க இருக்கக்கூடிய மிருகமானது அந்திக்ரிஸ்து.
He will overcome them and kill them.
அவன் அவர்களை மேற்கொண்டு அவர்களை கொன்று போடுவான்.
And the dead bodies will lie in the great city.
அவருடைய உடல்கள் மகா நகரத்திலே விசாலமான வீதியிலே கிடக்கும்.
Probably Jerusalem.
அது ஒருவேளை எருசலேமா இருக்கலாம்.
And then in verse 9 it says,
9th வசனத்திலே,
people from all over the world will see these dead bodies.
இந்த உடல்களை மரித்து போன சடலங்களை சகல ஜனங்களும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்கள் ஜாதிகளும் அவர்கள் உடலை பார்ப்பார்கள்.
How can all the millions of people in the world see two dead bodies lying in Jerusalem?
எருசலேமிலே கிடக்கிற இரண்டு உடல்களை எப்படி 3.5 நாட்கள் வரைக்கும் பூமியில் முழுவதும் உள்ளவர்கள் பார்க்க முடியும்?
It's only by satellite television.
சேட்டலைட் டிவியின் மூலமாக தான் பார்க்க முடியும்.
And John wrote about that 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை பற்றி எழுதியிருக்கிறார்.
People who read it then must have wondered how can people all over the world see two dead bodies lying in Jerusalem.
எருசலேமிலே கிடக்கிற இரண்டு உடல்களை எப்படி பூமியில் முழுவதும் உள்ளவர்கள் பார்க்க முடியும் என்று அந்த நாட்களிலே இதை வாசிக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டிருந்தார்கள்.
100 years ago people would have wondered how is that possible.
100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாசித்தவர்கள் கூட இது எப்படி சாத்தியமாகும் என்று எண்ணியிருக்கலாம்.
Even 50 years ago.
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட.
They have said, no, that's impossible. God's word can't be true.
தேவனுடைய வார்த்தை மெய் இல்லை, இது முடியாத காரியம் என்று சொல்லியிருப்பார்கள்.
Today we know it's true.
ஆனால் இன்றைக்கோ அது உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
God's word is absolutely true.
தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது.
And after 3.5 days,
3.5 நாட்களுக்கு
they get resurrected from the dead, verse 11.
11th வசனத்திலே பார்க்கிறோம், ஜீவாவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து காலொன்று எழுந்தார்கள்.
They are taken straight up to heaven, verse 12.
12th வசனத்திலே நேராக வானத்துக்கு அவர்கள் போனார்கள்.
And at that time there was a great earthquake.
அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது.
And then the sixth trumpet is over.
ஆறாவது எக்காலம்
ஊதப்பட்டு முடிந்தது. In chapter 11 verse 14 and 15 we come to the last trumpet.
11th அதிகாரம் 14-15 வசனங்களிலே ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான்.
And it says at last the kingdom of the world has become the kingdom of our Lord Jesus Christ.
இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின என்று பார்க்கிறோம்.
And that is the time of the beginning of the millennium, the 1000 year reign of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியின் ஆரம்பம்.
So this is a picture of what, it's a preview of what is going to take place.
ஆகவே என்ன நடக்க போகிறதோ அதனுடைய முகவுரையாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
Then in chapter 12 onwards we have few more details of what is going to happen in the 3.5 year reign of the Antichrist.
பனிரெண்டாம் வசன அதிகாரத்திலிருந்து அந்திகிறிஸ்துவின் 3.5 ஆண்டு கால ஆட்சியில் என்ன நடக்க போகிறது என்பதை விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Here we read of a woman first of all.
முதலாவதாக ஒரு ஸ்திரியை வாசிக்கிறோம்.
Clothed with the sun and the moon and the 12 stars.
சூரியன் சந்திரன் 12 நட்சத்திரங்களை அணிந்திருந்தாள்.
We know this is Israel because Joseph had a picture. Joseph saw this dream of a sun and the moon and the 12 stars.
சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களை யோசேப்பு சொப்பனத்திலே கண்டானாகவே இது இஸ்ரவேலாக இருக்கலாம்.
That was Jacob and the 12 tribes of Israel.
யாக்கோபும் அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும்.
And this woman Israel was going to bring forth a child.
இந்த இஸ்ரவேல் ஒரு குழந்தையை பெற போகிறது.
And that is Jesus Christ.
அதானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
And the devil was waiting there who wanted to grab this child and kill it.
இந்த பிள்ளையை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் என்று பிசாசு அங்கே காத்துக் கொண்டிருந்தான்.
Verse 4 is the one place in scripture where we read that when the Lucifer fell from heaven he took 1/3 of the angels with him.
இந்த இடத்திலே தான் லூசிபர் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட பொழுது அவன் மூன்றிலே ஒரு பங்கு மக்களை இழுத்துக்கொண்டு தூதர்களை இழுத்துக்கொண்டு வந்தான் என்று
பார்க்கிறோம். You know, as soon as Jesus was born through Herod, Satan wanted to kill him.
எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏரோது மூலமாக சாத்தான் அவளை கொல்ல விரும்பினார்.
He could not be killed.
ஆனாலும் அவர் கொல்லப்பட முடியவில்லை.
This male child is going to rule the nations, verse 5, with a rod of iron.
ஐந்தாம் வசனத்திலே இந்த ஆண் பிள்ளை இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் என்று பார்க்கிறோம்.
It says he ascended up to God in his throne like Jesus ascended up.
இயேசு கிறிஸ்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது போலவே சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பார்க்கிறோம்.
But the woman,
அந்த ஸ்திரியானவள்,
Israel, Israel whom Jesus came,
அந்த அதன் மூலமாக இயேசு வந்தார்.
The dragon went to persecute the woman.
அவளு சர்ப்பமானது இந்த ஸ்திரியை உபத்திரவப்படுத்த முடியாய் சென்றது.
You know that the Jews have been persecuted ever since.
அப்பொழுதிலிருந்து யூதர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள்.
And then we read about a war in heaven in verse 7 onwards.
ஏழாம் வசனத்திலிருந்து வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம்.
And how Satan is thrown down from the second heaven to the earth.
அங்கே இரண்டாம் வானத்திலிருந்து சாத்தான் பூமிக்கு தள்ளப்பட்டார்.
At the moment Satan is in the second heaven, the heavenlies.
இப்பொழுது வான மண்டலங்கள் என்று சொல்லப்படுகிற இரண்டாம் வானத்திலே தான் சாத்தான் இருக்கிறார்.
He's thrown down to the earth.
அங்கிருந்து பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டான்.
And there are people on earth who overcome him. Verse
11 வசனத்திலே பார்க்கிறோம் பூமியிலே உள்ளவர்கள் அவனை ஜெயித்தார்கள்.
Those are the believers.
அவர்கள்தான் விசுவாசிகள்.
Who overcome him by the blood of the lamb.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
the word of their testimony.
சாட்சியின் வசனத்தினாலும்
they did not love their life unto death.
அவனை ஜெயித்தார்கள். அவர்கள் தங்களை மரணம் இருந்தாலும் தப்பு முடியாய் அப்படி செய்தார்.
Satan is called here the accuser of the brethren, verse 10.
10 வசனத்திலே சாத்தான் சகோதரர் மீது குற்றம் சுமத்துகிறவன் என்று அழைக்கப்படுகிறான்.
The old serpent.
பழைய சர்ப்பம் ஒழுசர்ப்பம்.
There we read about the persecution of the Jews in verse 13, how this dragon went after the woman.
13 ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரியை ஒழுசர்ப்பமானது துரத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம்.
How God protects the woman.
அந்த ஸ்திரியை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம்.
And when he couldn't kill the woman,
அந்த ஸ்திரியை கொல்ல முடியாத பட்சத்தில்
the dragon began to go and make war with those, verse 17, who keep the commandments of God and hold to the testimony of Jesus.
தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய மக்களோடு கூட சண்டை போட முடியாய் அந்த வலுசிற்பம் கோபம் கொள்கிறது.
Devil doesn't make war with every believer.
பிசாசு எல்லா விசுவாசியோடும் கூட சண்டை போடுகிறதில்லை.
Whom does he make war with?
யாரோடு கூட சண்டை போடுகிறார்?
Those who obey the commandments of God.
தேவனுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிறவர்களோடு.
And hold up the testimony of Jesus.
அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உடையவர்கள்.
See, a lot of believers are ashamed to testify of Jesus in their place of work, for example.
அநேகர் விசேஷமாய் தங்களுடைய வேலை செய்கிற இடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை செய்வதற்கு வெட்கப்படுகிறார்கள்.
The devil says they are useless, leave them alone.
அவர்கள் பிரயோஜனமற்றவர்கள், அவர்களை விட்டுவிடு என்று.
A lot of believers don't obey all the commandments of God.
அநேகர் விசுவாசிகள் எல்லா கற்பனைகளுக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கை கொள்ளுவதில்லை.
The devil says they are useless, don't worry about them.
அவர்களும் பிரயோஜனமற்றவர்கள், அவர்களை குறித்து கவலைப்படாதே.
Let's go after those who obey God's commandments.
தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற இடத்திலே போய் சண்டை போடுவோம்.
Those are the ones who overcome the devil.
இவர்கள் தான் பிசாசை மேற்கொள்ளுகிறவர்கள்.
In chapter 13,
13 அதிகாரம்
we read in the first 10 verses about a description of the antichrist.
முதல் 10 வசனங்களிலே அந்திகிறிஸ்துனுடைய விவரத்தை வாசிக்கிறோம்.
How he is going to rule over the world.
அவன் எப்படி இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான்?
People will worship him.
ஜனங்கள் அவனை ஆளுகை
For 42 months, verse 5, 3.5 years, he's going to rule.
ஐந்தாம் வசனத்திலே 42 வாரங்கள் அல்லது 3.5 வருடங்கள் அவன் ஆளுகை செய்ய போகிறான்.
Verse 8, everybody will worship him except those whose names are written in the book of life. Verse 8.
ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் எல்லாரும் அதை வணங்குவார்கள் என்று 8 வசனத்திலே வாசிக்கிறோம்.
And then in verse 11 onwards, you read about the false prophet.
11 வசனத்திலிருந்து பொய் தீர்க்கதரிசி குறித்து வாசிக்கிறோம்.
Antichrist is a political leader and the false prophet is a religious leader.
அந்திகிறிஸ்து அரசியல் தலைவனாய் இருக்கிறான். இங்கே பொய் தீர்க்கதரிசி மத தலைவனாய் இருக்கிறான்.
This is a picture of religion and politics coming together.
இங்கே மதமும் அரசியலும் ஒன்றாக சேருகிறதற்கு ஒப்பாக ஒரு அடையாளமாய் இருக்கிறது.
Tell you, we see it all over the world today.
இன்றைக்கு உலகம் முழுதுமாய் இப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
Whether in India
இந்தியாவா இருந்தாலும் சரி,
or the Arab countries,
அரபு நாடுகளா இருந்தாலும் சரி,
or the United States,
அமெரிக்க ஐக்கிய நாடுகளா இருந்தாலும்
சரி, all over the world you find religion and politics coming together.
உலகம் முழுவதுமாக பார்க்கும் பொழுது மதமும் அரசியலும் ஒன்றாக கலக்கிறது.
More than ever before.
இதற்கு முன்பாக இருந்திராத வகையில்.
We never saw it in India so much before.
இதற்கு முன்பாக இந்திய தேசத்திலே இவ்வளவாக நாம் பார்க்கவில்லை.
Never saw in the Arab countries so much before.
அரபு நாடுகளிலேயும் இவ்வளவாக நாம் பார்த்ததில்லை.
And here it says the beast has got a number called 666 in verse 18.
பதினெட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்த மிருகத்திற்கு ஒரு நம்பர் எண் கொடுக்கப்பட்டது 666.
In the Greek language each letter has got a value.
கிரேக்க பாஷையிலே ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு மதிப்பு உண்டு.
The name Jesus in the Greek if you add it up the value it comes to 888.
Jesus என்றதான அந்த வார்த்தையில் உள்ள அந்த எண்களின் லக்கத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் அதற்கு 888 என்ற லக்கம் வரும்.
8 is the number of the new creation.
எட்டு என்கிறதான லக்கமானது புது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது.
The number of man.
ஆறு என்பது மனிதருடைய லக்கம்.
3-6 is man becoming like a trinity.
ஆறு 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 என்ற மூன்று ஆறுகள் மனிதன் திரித்துவமாய் மாறுகிறதை குறிக்கிறது.
And so we see here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்
that the name of the Antichrist whenever it's revealed you'll find it's total comes to 666.
அந்திகிறிஸ்து எப்பொழுது வெளிப்படுகிறானோ அப்பொழுது அவருடைய பெயரை பார்க்கும்போது அது 666 ஆக இருக்கும்.
He causes people
அவன்
to get a mark either on their forehead or in their right in their right hand.
தங்களுடைய நெற்றிகளிலாவது வலது கரத்திலாவது அந்த அடையாளத்தை அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும், லக்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று 16 வசனத்திலே பார்க்கிறோம்.
And nobody can buy or sell anything except those who have this mark.
இந்த முத்திரையை பெறாத ஒருவரும் விற்கவோ வாங்கவோ முடியாது.
We don't know exactly all that this means.
இவர்களுடைய பொருள் எல்லாம் என்ன என்று நமக்கு நுணுக்கமாக தெரியவில்லை.
It does mean that for a true disciple of Jesus is going to be very difficult to survive in the last days.
கடைசி நாட்களிலே ஒரு மெய்யான சீஷன் வாழ்வதே மிகவும் கடினமாக இருக்கும்.
Even to buy and sell necessities.
அடிப்படை தேவைகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமே கஷ்டமாக இருக்கும்.
And the Antichrist says you can be an open follower of me with the mark on the forehead or you can be a secret follower of me by hiding it in the palm of your hand.
நீ வெளிரங்கமாக என்னை பின்பற்றுவதற்கு வேண்டுமானால் நீ நெற்றியிலே முத்திரை தரித்துக் கொள்ளலாம், அல்லது ரகசியமாக என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வலது கையிலே அந்த முத்திரை தரித்துக் கொள்ளலாம் என்று அந்திகிறிஸ்து
சொல்றார். The devil gives his followers the option to be open followers or secret followers.
தன்னை வெளிரங்கமாக பின்பற்றுவதற்கும் அல்லது ரகசியமாக பின்பற்றுவதற்கும் உள்ள தேர்வை நீங்களே செய்து கொள்ள என்று பிசாசு கொடுக்கிறான்.
Jesus doesn't give such an option.
ஆனால் இயேசுவோ அப்படிப்பட்ட தேர்வை கொடுப்பதில்லை.
In chapter 14 verse 1.
14 அதிகாரம் 1 வசனம்.
Those who follow Jesus.
இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்
they can have the name His name written only on their foreheads.
அவர்களுக்கு பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளிலே மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது.
Not hidden away in their hands.
தங்களுடைய கரங்களிலே மறைந்திருக்கிறது.
Disciple of Jesus must be an open follower.
இயேசு கிறிஸ்துவின் சீஷன் வெளிரங்கமாக இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும்.
Disciple of Satan can be a secret follower.
ஆனால் பிசாசை பின்பற்றுகிறவன் ரகசியமாய் கூட பிசாசை பின்பற்றலாம்.
That means a person can pretend to be a believer.
அவருடைய பொருள் என்னவென்றால் விசுவாசியைப் போல ஒரு நடிக்கலாம்.
Do wrong things in the office.
அலுவலகத்தில் தவறான காரியங்களை செய்யலாம்.
And come to the meeting and pretend that everything is okay.
கூட்டங்களுக்கு வந்து எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்பது போல அவன் நடித்து காண்பிக்கலாம்.
Such a man has got the mark of the beast in his hand. Nobody can see it.
அப்படிப்பட்ட மனிதனுக்கு அந்த முத்திரையானது தன்னுடைய வலது கையிலே இருக்கிறது, அதை யாரும் பார்க்க முடியாது.
In chapter 14 we read of a small number, not like the big number of people we saw in chapter 7.
அதிகாரத்திலே பார்த்தது போல திரளான கூட்டம் அல்ல, இங்கு சுருக்கமான ஒரு கூட்டத்தை நாம்
பார்க்கிறோம். 144,000
என்று பார்க்கிறோம்.
May not be an exact number.
அதுவும் சரியான நுணுக்கமான நம்பர் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம்.
It can be counted.
ஆனால் எண்ணக்கூடிய ஒரு எண்ணிக்கை.
In chapter 7 we saw a whole lot of people who were redeemed by the blood of Jesus.
ஏழாம் அதிகாரத்திலே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட முழு கூட்டத்தையும் பார்க்கிறோம். இங்கே இருக்கிறவர்கள்
are people who follow the lamb wherever he went, it says in verse 4.
நான்காம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியை அவன் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் என்று பார்க்கிறோம்.
They never told any lies.
அவர்கள் பொய் சொல்லாதவர்கள்.
These are wholehearted disciples, a very small number.
இவர்கள் முழு இருதயமுடைய சீஷர்கள், மிகவும் குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள்.
This is a picture of the overcomers.
இவர்கள் தான் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது.
And then in chapter 14,
14ஆம் அதிகாரத்திலே
we read in verse 7 to 11
7 இருந்து 11 வசனங்கள் வரை வாசிக்கிறோம்.
Three different angels coming with three different messages.
மூன்று வித்தியாசமான தூதர்கள் மூன்று வித்தியாசமான செய்திகளோடு கூட வருகிறார்கள்.
Fear God.
கர்த்தருக்கு பயப்படு.
Babylon is fallen.
பாபிலோன் விழுந்தது.
Anyone worships the beast.
மிருகத்தை வணங்குகிற எவனும்
he will receive a judgment from God.
அவன் தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்வான்.
And it says in verse 13 don't be afraid to die in the Lord.
13ஆம் வசனத்திலே கர்த்தருக்குள் மரிப்பதற்கு பயப்பட வேண்டாம்.
You are blessed if you stand true to the Lord and because of that you die.
நீங்கள் தேவனுக்கென்று உண்மையாக நின்று மரிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள்.
And then
பிறகு
we read in chapter 14 verse 17 to 20 about the judgment upon the earth.
14ஆம் அதிகாரம் 17 இருந்து 20 வரை பூமியிலே வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம்.
Where God's punishment comes upon the earth.
தேவனுடைய தண்டனையானது பூமியின் மீது வருகிறது.
The harvest of judgment where Jesus comes and punishes.
அங்கே அறுவடை என்று சொல்கிறதால தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே இயேசு வந்து தண்டிக்கிறார்.
And then
அதற்கு பிறகு
we see a scene in heaven in chapter 15
பதினைந்தாம் அதிகாரத்திலே வானத்திலே ஒரு காட்சியை பார்க்கிறோம்.
The overcomers are standing before God.
அங்கே ஜெயங்களுக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள்.
And they stand on a sea and they sing verse 3 the song of Moses and the Lamb.
அங்கே அவர்கள் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடுகிறார்கள்.
So these are pictures alternately of heaven and earth.
ஆகவே இவைகள் வானத்துக்கும் பூமிக்கும் குறிக்கக்கூடியதான காட்சிகளா இருக்கிறது.
We are not given great details and we don't need to know the details.
அங்கே தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை அவைகளை நாம் அறிந்து கொள்ளவும் தேவையில்லை.
What we know is there going to be very difficult times on the earth for God's people.
நாம் என்ன அறிகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய மக்களுக்கு கஷ்டமான நேரங்கள் வரப்போகிறது.
God will give us grace to stand true and faithful to him.
அவருக்கென்று உண்மையாய் நிற்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவார்.
Not to bow down to the devil or his agents in any way.
பிசாசுக்கோ அவனை தூதர்களுக்கோ எந்த விதத்திலும் அடிபணியாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தருவார்.
Today in the little trials that come our way if we are faithful we will be able to stand true to the Lord.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சிறு சிறு உபத்திரவங்களிலே நாம் அவருக்கு உண்மையாக நிற்போம் என்று சொன்னால் அந்த நாட்களிலே உண்மையாக இருப்பதற்கு உதவியா இருக்கும்.
Open disciples of Christ and not secret disciples.
நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியரங்கமான சிஷ்யலா இருக்க வேண்டுமே ஒழிய அந்தரங்க சிஷ்யலா இருக்க கூடாது.
May God help us.
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
Welcome once again to Words of Life.
திரும்பமாய் உங்களை ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
We started our study through the Bible 139 sessions ago.
139 நிகழ்ச்சிகளுக்கு முன்பதாக நாம் இந்த வேதாகமம் முழுவதும் என்கிற இந்த தொடர் வேதாகம பாடத்தை ஆரம்பித்தோம்.
With Genesis chapter 1.
ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தில் ஆரம்பித்தோம்.
This is the last session.
இதுதான் இந்த கடைசி நிகழ்ச்சி.
And in these 140 sessions we have tried to understand the essential message of the Bible.
இந்த 140 நிகழ்ச்சிகள் மூலமாக வேதத்திலே உள்ளதான முக்கியமான செய்திகளை நாம் விளங்கிக்கொள்ள முயற்சித்திருக்கிறோம்.
We now come to the closing chapters of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தின் முடிவு அதிகாரங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம்.
In chapter 16, this is where we have reached now.
நாம் இப்பொழுது 16வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம்.
And this will be our closing study.
இதுதான் நம்முடைய முடிவான வேத பாடமாக இருக்கும்.
In chapter 16 is the first time we find the wrath of God being poured out on the earth.
16ஆம் அதிகாரத்திலே தான் முதல் முதலாக தேவனுடைய கோபாக்கினை பூமியிலே ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
This is the same as the time of the sixth seal that we read in Revelation 6.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆறாம் முத்திரை உடைக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நடக்கிற அதே காரியத்தை நாம் இங்க பார்க்கிறோம்.
Number of things mentioned here how God's judgment is poured out one after the other.
இங்கே தேவனுடைய கோப கலசங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊற்றப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
1 2 3 4 5 6 7 seals are poured out.
இங்கே 1 2 3 என்று 7 கலசங்கள் ஊற்றப்படுகிறது.
And when it comes to the sixth seal verse 12.
12ஆம் வசனத்திலே ஆறாம் கலசம் என்று வரும்பொழுது
again it is over the Euphrates in Iraq.
மீண்டுமாய் பார்க்கிறோம் ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான்.
And again it speaks about war.
மீண்டுமாய் அங்கே யுத்தத்தை குறித்து பேசுகிறார்.
And verse 14 the whole world is gathered together for the war of the great day of God.
அங்கே தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு முழு பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்கள் கூட்டி சேர்க்கப்படப்பட்டார்கள்.
At that time
அந்த நேரத்திலே
when this wrath is being poured out on the earth.
இந்த கோப கலசமானது பூமியில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே
the Lord says I'm coming like a thief verse 15.
இதோ நான் திருடனைப் போல வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
This is the time the church is taken up.
இந்த நேரத்தில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
The Lord comes in the heavens.
வானங்களிலே தேவன் வருவார்.
All these judgments are probably going to take a very short time.
ஆகவே இதற்கு முன்பாக உள்ள எல்லா நியாய தீர்ப்புகளும் மிகவும் குறுகிய காலத்தில் நடக்கப் போகிறது.
And there's going to be the great battle of Armageddon.
அர்மகெதோன் யுத்தம் என்று வரப்போகிறது.
And the church would have been raptured up to meet the Lord in the air.
அப்பொழுது கர்த்தரை வானத்திலே சந்திக்கும்படியாக சபையானது எடுத்துக்கொள்ளப்படும்.
And these bowls of wrath are poured out on the earth.
அந்த கோப கலசம் எல்லாம் பூமியிலே ஊற்றப்படுகிறது.
And Babylon, the false church is destroyed.
பாபிலோன் என்கிறதான பொய்யான சபையானது அழிக்கப்படுகிறது.
Here we read of the satanic trinity.
இங்கே சாத்தானுடைய திருத்துவத்தை குறித்து வாசிக்கிறோம்.
Verse 13.
13ஆம் வசனம்.
The dragon, the Satan himself and the antichrist and the false prophet.
மிருகம், அந்திக்கிறிஸ்து, பொய் தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம்.
In chapter 17.
17ஆம் அதிகாரத்திலே
we read about this system called religious Babylon being explained further.
இங்கே மீண்டுமாய் இந்த மத அமைப்பாகிய மகா பாபிலோன் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
Babylon is called the great city 11 times here.
இங்கே 11 இடங்களிலே
two chapters.
இந்த இரண்டு அதிகாரங்களிலே பாபிலோன் என்பது மகா நகரம் என்று அழைக்கப்படுகிறது.
Later on in chapter 21 you read about Jerusalem and that is called the holy city.
இதற்கு பிறகு 21ஆம் அதிகாரத்திலே எருசலேம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது.
The difference between the false church and the true church is this.
பொய்யான சபைக்கும் மெய்யான சபைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்.
The false church is great, big in size.
பொய்யான சபை என்பது அளவிலே பெரியதாயிருக்கும்.
The true church is holy.
ஆனால் மெய்யான சபையானது பரிசுத்தமாய்
is the great city, the other is the holy city.
ஒன்று மகாநகரம், இன்னொன்று பரிசுத்த நகரம்.
And here Babylon is called in verse 5 the mother of harlots.
ஐந்தாம் வசனத்திலே பாபிலோன் வேசிகளுக்கு தாய் என்று அழைக்கப்படுகிறார்.
Claiming to be engaged to Christ but fooling around with the world.
கிறிஸ்துவோடு கூட நியமிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் உலகத்தோடு கூட ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாள்.
And then we read about the kings of the earth joining up with this Babylon.
பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் இந்த மகா நகரமாகிய பாபிலோன் கூட சேர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம்.
How religion and politics go together.
எப்படி மதமும் அரசியலும் ஒன்றாக கலந்து கொள்கிறது என்று பார்க்கிறோம்.
The beast rides on this Babylon.
இந்த மிருகமானது இந்த பாபிலோன் மேல் சவாரி செய்கிறது.
The combination of religion and politics.
அரசியலும் மதமும் சேர்ந்து ஒத்திருப்பது.
See here about this woman.
இந்த ஸ்திரீயை பாருங்கள்.
And the beast together in the beast carries this woman. Sorry, the woman sits on the beast. Verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்த மிருகமானது அந்த ஸ்திரீயை சுமக்கிறது.
That's the Antichrist and the religious false church joining together.
அந்திக்கிறிஸ்துவும் பொய்யான மத சபைகளும் சேர்ந்து கொள்கிறது.
In chapter 18 you read about Babylon as an economic financial system.
18ஆம் அதிகாரத்திலே பாபிலோன் என்பது ஒரு பொருளாதார அமைப்பை குறித்து வாசிக்கிறோம்.
And you read about all types of things there.
அங்கே எல்லா விதமான காரியங்களையும் குறித்து வாசிக்கிறோம்.
Including rock music in verse
22. 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அங்கே எவ்விதமான கீத வாக்கியங்கள் ராக் மியூசிக் இசைகள் எல்லாம் பார்க்கிறோம்.
Cloning of human beings.
மனிதனை குளோனிங் என்று செய்கிறானே அந்த காரியம்.
All types of things are in this chapter.
அவைகள் எல்லாமே இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது.
And how when this Babylon is destroyed all the businessmen on the earth verse 11 start weeping.
இந்த பாபிலோன் அழிக்கப்பட்ட பிறகு இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா வர்த்தகர்களும் அழுவார்கள்.
The false church is not only linked with politics.
ஆகவே பொய்யான சபையானது அரசியலோடு கூட மட்டும் தொடர்பு அதற்கில்லை.
It's also linked with money and the financial system.
பணம், பொருளாதார அமைப்பு, வர்த்தகம் இவைகளோடு கூட அது தொடர்பு உடையதாக இருக்கிறது.
You know, some of the big denominations in the world have got billions and billions of dollars in their accounts.
இந்த உலகத்திலே காணப்படுகிற சில பெரிய சபைகளுக்கு அவைகளுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் அதற்கு வைத்துக்
கொண்டிருக்கிறது.
பணத்தின் மூலமாக எவ்வளவோ வல்லமை காணப்படுகிறது.
There's a lot of corruption also in that link between religion and money.
இந்த மதம் பணம் இந்த தொடர்பிலே எவ்வளவோ தீமைகள் காணப்படுகிறது.
Babylon will be thrown down and destroyed, it says in verse 21.
21ஆம் வசனத்திலே பாபிலோன் கீழே தள்ளப்பட்டு அது அழிக்கப்படும் என்று பார்க்கிறோம்.
This false religious system is what killed many of the prophets and the saints. Chapter 18 verse 24.
18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்களுடைய இவர்கள் எல்லாரும் இந்த பாபிலோன் மூலமாக கொல்லப்பட்டார்கள்.
And after these things are all over,
இவையெல்லாம் முடிந்த பிறகு,
we read in chapter 19.
19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
There's again a loud shout of hallelujah in heaven.
அங்கே மீண்டுமாய் அல்லேலூயா என்றதன ஆரவாரத்தை கேட்டேன் என்று சொல்கிறார்.
Four times in the New Testament we read the word hallelujah.
அல்லேலூயா என்ற வார்த்தையானது புதிய ஏற்பாட்டில் நான்கு முறை வருகிறது.
And all the times are here.
அது எல்லா நேரங்களிலுமே எல்லா இடத்துல தான் எல்லா நான்கு முறையும் வருகிறது.
And it's a hallelujah because Babylon is destroyed.
பாபிலோன் அழிக்கப்பட்டு விட்டது, ஆகவே அல்லேலூயா.
That's something that should bring great joy to us.
அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும்.
False church is destroyed.
பொய்யான சபையானது அழிக்கப்பட்ட பிறகு.
And the bride is now ready, verse chapter 19 verse 7 to 10.
19ஆம் அதிகாரம் 7 இருந்து 10 வசனங்கள் வரை மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம்.
The bride is different from the harlot Babylon.
வேசி என்கிற பாபிலோனை காட்டிலும் இங்கே மனவாட்டி வித்தியாசமானவள்.
The true church that's kept itself pure for the Lord.
தேவனுக்கென்று தன்னை சுத்தமாக காத்துக்கொண்ட மெய்யான சபை.
And then Jesus comes, verse 11.
அப்பொழுது 11ஆம் வசனத்தில் இயேசு வருகிறார்.
This is the same thing that we saw in chapter 16 verse 15. He's coming like a thief.
15ஆம் வசனத்தில் பார்த்த அதே காரியம் தான், அவர் திருடனை போல வருகிறார்.
But it's everybody can see him now.
ஆனால் இப்பொழுது எல்லாருமே அவரை பார்க்க முடியும்.
And he gathers together with him the saints of God.
தேவனுடைய பரிசுத்தவான்களை அவர் தம்மண்டை சேர்க்கிறார்.
And he goes into battle and destroys the enemy's forces.
அங்கே யுத்தத்திற்கு சென்று சத்துருக்களுடைய சேனைகளை எல்லாம் தோற்கடிக்கிறார்.
And the beast, the antichrist was seized, verse 20, and the false prophet, and they were all thrown into the lake of fire.
அந்த மிருகம், பொய்த்தீர்க்கதரிசி இவர்கள் எல்லாரும் அக்கினி எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுகிறார்கள்.
Notice one little thing here.
இங்கே ஒரு சிறு காரியத்தை கவனியுங்கள்.
In verse 10, John was so taken up with all this that he fell at the feet of the angel to worship him.
10ஆம் வசனத்திலே இவர்கள் எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர் ஒரு தூதனுடைய பாதத்திலே விழப் போகிறார்.
The angel said, "Don't worship me."
என்னை ஆராதிக்க வேண்டாம் என்று அந்த தூதன் சொல்கிறான்.
Worship God.
தேவனையே தொழுதுகொள்.
For the testimony of Jesus is the spirit of prophecy.
இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது.
When we talk about prophecy in the church,
சபையிலே உள்ள தீர்க்கதரிசனத்தை குறித்து நான் பேசும்பொழுது,
remember this phrase.
இந்த வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Prophecy is the testimony of Jesus.
எல்லா தீர்க்கதரிசனமுமே இயேசுவினுடைய சாட்சியாய் இருக்கிறது.
It's not a testimony that exalts Christ, it's not a true prophecy.
இயேசு கிறிஸ்து உயர்த்துகிற சாட்சியாய் அது இல்லை என்று சொன்னால் அது உண்மையான தீர்க்கதரிசனம் அல்ல.
Then begins the 1,000-year reign of Christ on the earth.
அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து 1,000 வருஷம் அரசாட்சியாய் பூமியிலே அது ஆரம்பிக்கிறது.
In chapter 20, the devil is bound for 1,000 years in the bottomless pit.
20ஆம் அதிகாரத்திலே பாதாளத்திலே பெரிய சங்கிலியாலே பிசாசானவன் கட்டப்படுகிறான்.
Overcomers reign with Christ, verse 4. The overcomers, chapter 20, verse 4.
20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஜெயிக்கிறவர்கள்
அவர் reign with Christ for 1,000 years.
இயேசு கிறிஸ்துவோடு கூட 1,000 வருஷம் அரசாட்சி செய்கிறார்கள்.
And then when the 1,000-year reign of Christ is over,
1,000 varsham arasaatchi mudinda piragu,
verse 7, Satan will be released from the prison for a short time.
Satan tan kaavil irundhu satta naatkalukku viduvikkapaduvaan.
Now you would have thought that if after everybody has seen Christ reigning on the earth for 1,000 years, nobody will ever want to follow the devil again.
1,000 varsham arasaatchi seidha piragu Yesu Kristuvai 1,000 varsham ellarum kanda piragu adarku piragu yaarum Satanai pinpatra maattal endru neengal ennalam.
Man is so corrupt.
ஆனால் மனிதன் தீமையானவன்.
A great multitude of people still follow the devil.
மீண்டுமாய் திரளான ஜனங்கள் பிசாசை
பின்பற்றுகிறார்கள். See, a lot of people just don't want to go to heaven.
அநேகர் பரலோகத்துக்கு போவதற்கு விரும்புவதில்லை.
They don't want God.
அவர்களுக்கு தேவனே தேவையில்லை.
And then we read the devil was thrown into the lake of fire, verse 10.
10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அங்கே அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான்.
Fire came from heaven and burnt up those who fought against God's people.
தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்களை வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்தது.
And the devil was thrown into the lake of fire, verse 10.
10th vasanathile pisasanavan akkini kadalile thallapadugiran.
Then comes the final great judgment.
Adarku piragu kadaisi periya nyayathirpu.
God sits on his throne.
Devan thamudaiya singhasanathil utkarugiran.
Verse 12, all the books are opened.
Ella pusthangalum thirakkapadugirathu.
In those days books were like scrolls, not like these type of books we have today.
Andha naatkalile pusthangal ellam idu pola alla, avigal ellam surulaga veikkapattirundhathu.
It's like a videotape, scrolls rolled up this side and rolled up this.
Irandu pakkangalum sutrappattadana oru oli naadavai pola irukkirathu.
And we can say the videotapes were opened.
நாம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால் அங்கே உள்ள வீடியோ டேப் திறக்கப்பட்டது என்று சொல்லலாம்.
Everybody's life videotape was played from the time he was born till the time he died.
ஒரு ஒவ்வொரு மனிதனும் பிறந்த நாள் முதல் அவன் இறக்கிற வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வீடியோ காட்சியாக திரையிடப்படுகிறது.
Verse 12, they were judged according to the things were written in these videotapes that were seen on these videotapes.
அந்த வீடியோ நாடாவிலே கண்ட காட்சிகளின்படியாக ஒவ்வொருவரும் நியாயந்தீர்க்கப்பட்டார்கள்.
So that whenever anybody is sent to hell, the whole world can see that that guy deserved hell. Look at the way he lived.
நரகத்துக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அனுப்பப்படுகிறானோ அப்பொழுது மற்ற முழு மக்கள் எல்லாரும் இவன் நரகத்துக்கு தான் பாத்திரவான் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
Do you know that a video tape is running in your memory of every single thing you do and say right from the time you are born?
நீங்கள் பிறந்த நாளிலிருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய ஞாபகம் நினைவு என்கிறதானே அந்த வீடியோ டேப்பில் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
If you have done wrong things there,
நீங்கள் அங்கே தவறான காரியங்களை செய்திருந்தால்,
the only way to clean out that part of the videotape is by confessing it to Christ and asking him to cleanse you.
வீடியோ டேப்பிலே காணப்படுகிற அந்த குறிப்பிட்ட கெட்ட காட்சியை அதிலிருந்து நீக்குவதற்கு ஒரே வழி அந்த பாவத்தை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்ய
வேண்டும். Then that part of the videotape will be erased.
அப்பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியானது நீக்கப்படும்.
And when your videotape of your life is played in the final day, there will be these blank spots with all the evil things you did. Not seen by anybody.
அப்பொழுது கடைசி நாளிலே உங்களுடைய வீடியோ டேப் ஆனது அங்கே திரையிடப்படும் பொழுது அங்கே அங்கே வெற்றிடத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது யாருக்கும் தெரியாது.
அறிக்கையிடாத
காரியங்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அங்கேதான் இருக்கும்.
Everything you blamed other people for,
நீங்கள்
will be there.
மற்றவர்களை குறை சொன்னீர்களே அவைகள் எல்லாம் அதில் இருக்கும்.
But everything you took the blame for yourself and confessed, you'll be cleansed.
அந்த குறையை நீங்களே ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விட்டீர்களே அதெல்லாம் அங்கே நீக்கப்பட்டு விடும்.
That is why it's dangerous to blame other people.
ஆகவே தான் மற்றவர்களை குறை சொல்வது என்பது ஆபத்தான காரியம்.
Because that will remain on your videotape.
ஏனென்றால் அது என்றைக்கும் அந்த வீடியோ டேப்பிலே இருந்துவிடும்.
It's better to acknowledge your fault and say it was my fault, Lord forgive me.
ஆண்டவரே இது என்னுடைய குறை தான் ஆண்டவரே என்னை மன்னித்துடும் என்று சொல்வது எவ்வளவு மேன்மையானது.
It will be cleansed.
அது சுத்திகரிக்கப்படும்.
And God says I won't remember it anymore.
நான் இனிமேலும் அதை நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். Anyone whose name was not found written in the book of life verse 15 was cast into the lake of fire.
ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட காணப்படாதவன் எவனோ அவனுடைய அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் என்று 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
And then we read in chapter 21 and 22
21-22 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம்.
About the bride of Christ,
கிறிஸ்துவின் மனவாட்டியை குறித்து வாசிக்கிறோம்.
The holy city, where New Jerusalem, verse 2.
2ஆம் வசனத்திலே பரிசுத்த நகரமாகிய எருசலேம் என்று புதிய எருசலேம் என்று பார்க்கிறோம்.
And these are the overcomers.
இவர்கள்தான் ஜெயாளிகள்.
Verse 7.
7ஆம் வசனம்.
He who overcomes shall inherit all these things. I will be his God and he will be my son.
ஜெயங்குளுகரம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான்.
One of the characteristics of this church is
இந்த சபையினுடைய ஒரு தன்மை என்னவென்றால்
it's crystal clear verse 11 like crystal clear jasper, it says.
அது பளிங்குக்கு ஒப்பாக வச்சிரக்கல்லை போல இருக்கும் என்று பார்க்கிறோம்.
That means it's transparent.
அதனுடைய பார்க்கக்கூடிய அளவுக்கு அது திறந்ததாக
இருக்கு. There's nothing to hide.
அங்கே மறைப்பதற்கு ஒன்றும் இருக்காது.
A true disciple of Christ, he's got nothing to hide.
ஒரு மெய்யான தேவனுடைய சீஷன், இயேசுவின் சீஷன் மறைப்பதற்கு அவனுக்கு ஒன்றுமே இருக்காது.
Everything is open.
எல்லா காரியங்களுமே ஊடாக பார்க்க முடியும்.
And here we read,
நாம் இங்கே பார்க்கிறோம்,
there will be the names of the 12 apostles of the Lamb on the foundation stones of the wall, verse 14.
14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே 12 சீஷருடைய அப்போஸ்தலருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும்.
And on the gates, verse 12, will be the names of the 12 tribes of Israel.
அந்த வாசல்களிலே 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும்.
So we see Old Testament saints and New Testament saints are both going to be here.
ஆகவே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் சரி, புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் இங்கே இருக்க போகிறார்கள்.
And the city is exactly the same in length, width and height.
இந்த நகரமானது அகலத்திலையும் நீளத்திலையும் உயரத்திலையும் ஆழத்திலையும் ஒரே அளவாக இருக்கும் என்று
16
எந்த விதத்திலே அதை நீங்கள் போட்டு பார்த்தாலும் அது ஒரு கியூபாக இருக்கிறது, கனசதுரமாக இருக்கிறது.
இஸ் தி சேம் அஸ் வாட் யூ சீ இன் தி
ஃப்ரண்ட். அது முன்பாக எதை எந்த அளவை பார்க்கலோ அதே அளவு தான் அது கூடாகவும் இருக்கிறது.
தட் மீன்ஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பீப்புள் ஹூ வாட் தே அப்பியர் டு பி இஸ் வாட் தே ஆர் இன்சைட் ஆல்சோ. அதனுடைய
பொருள் என்னவென்றால், வெளியே எப்படி காட்சி அளிக்கிறார்களோ அதே போல தான் உள்ளேயும் இருக்கிறார்கள் என்று பொருள்.
There is no hypocrisy there.
அங்கே மாய்மாலமே இல்லை என்றுதான் அர்த்தம்.
And then in chapter 22 verse 1,
22 அதிகாரம் 1 வசனம்,
we see this river of life coming from the throne of God.
தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீரானது ஓடி வருகிறது.
A picture of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் அடையாளமாக இருக்கிறது.
And there are many other things about heaven which we don't understand fully.
நாம் முழுமையாக விளங்கிக்கொள்ளாத பல காரியங்கள் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
The tree of life is there.
அங்கே அந்த ஜீவ விருட்சமானது இருக்கிறது. 2 வசனம்,
the tree of knowledge of good and evil is not there.
ஆனால் அங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அங்கே இல்லை.
And the Lord again says, I'm coming quickly, listen to the words of this book of Revelation.
இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான்.
And here is an amazing verse, verse 11.
16 வசனம் வியக்கத்தக்கதான ஒரு வசனம்.
Can you believe there's such a verse in the Bible?
இப்படிப்பட்ட வசனம் வேதத்தில் இருக்கிறது என்று நீங்கள் நம்ப முடியுமா?
Let the one who does wrong still do wrong.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
Let the one who is filthy remain filthy.
அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும்.
That's really amazing.
வியப்பாக இருக்கிறது அல்லவா?
The Bible exhorts you to remain filthy and to keep on doing wrong.
அநியாயம் செய்து கொண்டே இரு, அசுத்தமாயே இரு என்று சொல்லி வேதம் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறதே.
You know why it says that?
ஏன் இதை சொல்லுகிறது என்று தெரியுமா?
The meaning is this.
அதனுடைய பொருள் இதுதான்.
After reading this whole book,
இந்த முழு புத்தகத்தையும் வாசித்த பிறகும்,
and you come to the last page,
கடைசி பக்கத்துக்கு வந்த பிறகு,
and you still want to do wrong,
இன்னும் தவறு செய்ய வேண்டும் என்று நீ விரும்பினால்,
then go ahead and do wrong, brother. There's no hope for you.
சகோதரனே, போய் தீமை செய்து கொண்டே இரு, உனக்கு நம்பிக்கையே இல்லை.
After reading all this,
இவளெல்லாம் வாசித்த பிறகு,
still want to be filthy,
இன்னுமாய் அசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால்,
go ahead and be filthy, there's no hope for you.
நீ போய் அசுத்தமாகவே இருந்து விடு, உனக்கு நம்பிக்கையே இல்லை.
Let those who are holy keep themselves holy.
ஆனால் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
Because he's coming quickly.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Do you know which is the last sin mentioned in the Bible?
வேதத்திலே சொல்லப்பட்ட கடைசி பாவம் என்னென்று உங்களுக்கு தெரியுமா?
In verse 15, the last part.
15 வசனத்தின் கடைசி பகுதி.
Telling lies.
பொய் சொல்லுகிறது.
What is the first sin mentioned in the Bible?
வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் பாவம் என்ன தெரியுமா?
What did the devil tell Adam?
பிசாசு ஆதாம் இடத்துல எவ்வளவு இடத்துல என்ன சொன்னான்? பொய்.
The first sin and the last sin in the Bible are lies.
வேதத்திலே காணப்பட்ட முதல் பாவமும் வேதத்திலே காணப்படுகிற கடைசி பாவமும் பொய்.
Many believers have not given up telling lies.
அநேக விசுவாசிகள் பொய் சொல்லுகிறதை விட்டுவிடவே இல்லை.
When they are caught in a difficult situation, they tell a lie to get out of it.
கடினமான சூழ்நிலையிலே பகப்படும் பொழுது அவர்கள் அதை விட்டு வெளியே வருவதற்காக பொய் சொல்லுகிறார்கள்.
The 144,000 who stood with the lamb on Mount Zion, there was no lie in their mouth.
சியோன் மலையிலே 144,000 பேர் நிற்கிறார்களே, அவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை என்று
பார்க்கிறோம். You are a serious Christian, get rid of lying.
நீ ஒரு சீரிய கிறிஸ்தவனா இருப்பாயா என்று சொன்னால் பொய்யை களைந்து விடு.
And then it says the spirit and the bride is still inviting people to come, verse 17.
17 வசனத்திலே ஆவியே மனவாட்டியே வா என்று கேட்கிறார்கள்.
Come and drink the water of life freely.
ஜீவ தண்ணீரை இலவசமாய் பருக கடவன் என்று சொல்கிறார்கள்.
And if you hear these words, don't add to them, verse 18.
18 வசனம், இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் இதோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது.
Don't subtract from them.
இதிலிருந்து ஒன்றையும் கழிக்கவும் கூடாது.
God warns us.
தேவன் நம்மை எச்சரிக்கிறார்.
And concludes with the words, he's coming quickly, let the grace of Jesus Christ be with you all.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறது.
You know, when we have seen how the devil is finally going to be sent into the lake of fire,
கடைசியாக எப்படி பிசாசானவன் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கும்பொழுது,
that's why we are not afraid when we see so many things happening on the earth.
பூமியிலே பல காரியங்கள் நடப்பதை பார்க்கும்பொழுது நாம் பயப்படுவதில்லை.
You know, in India, one of the big things that people watch is India Pakistan cricket matches.
India vale janangal vanjiyodu paakkira or kaatchi enna theriyuma India Pakistan cricket velaiyaattu.
I thought of it like this.
Naan ipdi idu enirukiren.
Supposing a cricket match is going on between India and Pakistan and I watched it.
Indiaukkum Pakistanukkum oru cricket poattu nadakkirathu naan idai gavanithirukiren.
I saw that India won.
India jeithathai naan erkane paarthu
vittu. Somebody else who was at office could not see it.
வேறு ஒருவர் அந்த போட்டி நடக்கும் பொழுது அலுவலகத்தில் இருக்கிறார் அதை பார்க்க முடியவில்லை.
He comes back in the evening to see the replay of this match.
அவர் மாலையிலே வருகிறார் அந்த கிரிக்கெட் போட்டி மீண்டும் ரீப்ளே பண்ணப்படுகிறதை பார்க்கிறார்.
He doesn't know who has won.
யார் ஜெயித்தார் என்று அவருக்கு தெரியாது.
And he is sitting with me.
அவர் என்னோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
And he sees the Indian wickets falling and he is worried what will happen.
இந்திய விக்கெட்டில் ஒவ்வொன்றாக தோற்கும் பொழுது அவர் அப்படியே கவலைப்பட்டு அழுத்தமாய் மாறுகிறார்.
And one Pakistan batsman scores a century and he is worried.
பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரன் அவன் 100% அடிக்கிறான் உடனே இவர் கவலைப்படுகிறார்.
He wonders why I am not worried at all.
ஆனால் நான் கவலைப்படவே இல்லை என்பதை பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமா
இருக்கு.
ஏன்?
Because I already saw the end of the match.
ஏனென்றால் ஏற்கனவே அந்த போட்டியினுடைய முடிவை நான் பார்த்து விட்டேன்.
I knew who won.
யார் ஜெயித்தார் என்று எனக்கு தெரியும்.
In between I know these things may happen but I know the final end of the match.
இடையிடையே இப்படி ஒருவர் தோற்கிறார் ஒருவர் ஜெயிக்கிறார் இதெல்லாம் நடக்கும் ஆனால் கடைசியில் யார் ஜெயித்தார் என்று எனக்கு தெரியும்.
Book of Revelation is like that.
வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் அப்படி தான்
இருக்கு. I have seen the end of the story.
நான் கதையினுடைய முடிவை பார்த்து
விட்டேன். The devil has been defeated.
பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்.
God is on the throne.
தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
Jesus is going to rule.
இயேசு கிறிஸ்து அரசாளப் போகிறார்.
Those who are faithful may suffer a little bit but finally they'll reign with him.
உண்மையா அவர்கள் கொஞ்சம் பாடுபடுவார்கள் கடைசியாக அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள்.
You haven't seen that.
இதை நீங்கள் பார்க்காவிட்டால்
today when something goes wrong in your life you get worried excited what will happen.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும் பொழுது ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி கவலைப்பட்டு பதஷ்டப்படுகிறீர்கள்.
And I say well I'm not worried I've seen the end of the story.
நான் கதையின் முடிவை பார்த்து விட்டேன் நான் கவலைப்படப்படுவதில்லை.
The devil is going to be thrown to the lake of fire.
பிசாசு அக்கினிக்கடலில் தள்ளப்பட போகிறான்.
I saw a sticker once.
ஒருமுறை ஒரு இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது.
When the devil reminds you of your past, you tell him about his future.
உன்னுடைய கடந்த காலத்தை சாத்தான் நினைவுபடுத்தும் பொழுது நீ அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு நினைவுபடுத்து.
Tell him where he is going to go.
அவன் எங்கே போக போறான் என்பதை அவனுக்கு சொல்.
He doesn't like to hear that.
அதை கேட்பதற்கு அவனுக்கு விருப்பமில்லை.
And so we have come to an end of our study of this wonderful book, God's word, the Bible.
ஆகவே தேவனுடைய வார்த்தையாகிய இந்த அற்புதமான புத்தகத்தினுடைய படிப்பின் கடைசியிலே வந்திருக்கிறோம்.
When we started with 2 Timothy 3:16 and 17.
நாம் ஆரம்பிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3:16-17 வாசித்து ஆரம்பித்தோம்.
Is given to us to make the man of God perfect.
தேவன் மனிதனை தீரணனாய் மாற்றும்படிக்காய் வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம்.
So my purpose in expounding scripture was to show you that every book of the Bible has got an interesting message for us.
நான் இந்த வேத வசனங்களை உங்களுக்கு விளக்கி சொல்வதினுடைய நோக்கமானது வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறது.
We saw the essential message of each book.
ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சாராம்சத்தை பார்த்தோம்.
We didn't have time to go into every verse because that would have taken many hundreds of more hours.
ஒவ்வொரு வசனமாக நாம் படிப்பதற்கு நேரம் இல்லை ஏனென்று சொன்னால் அது எவ்வளவு நூற்றுக்கணக்கான மணி நேரங்கள் கடந்து செல்லும்.
But every book has got a message applicable to us today.
இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே பொருந்தக்கூடிய செய்தியானது ஒவ்வொரு புத்தகத்திலேயும் காணப்படுகிறது.
The other thing we have seen as we have studied the Bible is the Bible is a very interesting book.
நாம் படிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். வேதாகமம் என்பது மிகவும் விருப்பமுள்ள ஒரு புத்தகம்.
Very relevant to the time in which we live.
நாம் வாழக்கூடிய இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது.
If we follow it,
நாம் அதை பின்பற்றும் பொழுது
see the glory of Jesus in it.
இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அதிலே பார்க்கும் பொழுது
allow the Holy Spirit to speak to us day by day by day through it.
பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இதன் மூலமாக நம்மோடு கூட பேச நாம் அனுமதிக்கும் பொழுது
he will prepare us for everything that comes on the earth.
இந்த வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களுக்கும் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்.
He will prepare us for everything that comes in our own life.
நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எதிர்பட போகிற காரியங்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார்.
That's why the Bible is called the word of prophecy.
ஆகவே தான் வேத வார்த்தையானது தீர்க்கதரிசன வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது.
Prophecy means something which is telling us about the future.
தீர்க்கதரிசனம் என்பது எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
We hear a word from God as we read it.
நாம் கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம்.
And it prepares us for what we are going to face in the next few years in our own life.
நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஒரு சில ஆண்டுகளில் எதை சந்திக்க போகிறோம் என்பதை சந்திப்பதற்கு நமக்கு தயாராக்குகிறது.
Those who neglect reading the Bible,
வேத வசனத்தை வாசிப்பதை தள்ளி போடுகிறவர்கள், அலட்சியம் பண்ணுகிறவர்கள்,
they will not be prepared.
அவர்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள்.
It's like having no money in your bank account.
உங்களுடைய வங்கி அக்கவுண்டிலே பணம் இல்லாதது போல.
You know, for example, if you had no savings and you have no money in your bank account in a time of need, you're in a tremendous problem.
உங்களுக்கு சேமிப்பே இல்லை, உங்களுடைய வங்கியிலே பணமே இல்லை என்று சொன்னால் திடீரென ஒரு தேவை வரும்பொழுது நீங்கள் பிரச்சனையை மாட்டிக்கொள்வீர்கள்.
Those who have had the habit of saving, when there's a problem comes, they've got enough to take care of that need.
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிற பழக்கத்தை உடையவர்கள் திடீரென ஒரு தேவையின் நேரம் வரும்போது அவர்களுக்கு போதுமான அளவு பணம் இருக்கும்.
You know what Joseph did in the time of plenty? He said store away some for the time of famine.
யோசேப்பு திரளான காரியங்கள் விளையும் பொழுது என்ன செய்தான்? பஞ்சகாலத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்தான்.
Today,
இன்றைக்கு
In many of our churches is a time of plenty where we can hear God's word.
நம்முடைய பல சபைகளிலே நாம் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடியதன திரளான நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
This is the 7 years of plenty.
இதுதான் அந்த திரளான தானியங்கள் உண்டாயிருக்கக்கூடியதன திரட்சியின் காலங்கள்.
7 years of famine will come.
பஞ்ச காலமாகிய 7 வருஷங்கள் வரப்போகுது.
Now is the time to absorb God's word.
தேவனுடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்வதற்கு இதுதான் நேரம்.
Through CDs,
CDக்கள் மூலமாக,
tapes,
ஒளிநடாவின் மூலமாக,
மீட்டிங்ஸ்,
கூட்டங்களின் மூலமாக,
ஸ்டடி ஆஃப் காட்ஸ் வேர்ட்,
தேவனுடைய வார்த்தையை படிப்பதன் மூலமாக,
ரீடிங் காட்லி புக்ஸ்,
தேவ பக்தி உள்ள நல்ல மக்கள் எழுதின புத்தகங்களை படிப்பதன் மூலமாக,
டு அப்சார்ப், மெடிடேட் அண்ட் பிரிசர்வ் ஃபார் அவர் செல்ஃப்,
இவைகளை கிரகித்துக் கொண்டு இவைகளை தியானித்து நமக்கென்று பாதுகாக்க வேண்டும்.
சோ தட்
அப்படி
ஒன் டே வென் the famine comes,
ஒரு நாளிலே பஞ்சம் வரும்பொழுது,
we have a store within ourselves,
நமக்குள்ளாக சேர்த்து வைத்திருக்கிறோம் எவ்வளவோ,
by which we can feed ourselves,
அதன் மூலமாக நம்மை நாமே போஷிக்க முடியும்,
and feed hungry people all over the world,
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பசியுள்ளவர்களை நாம் போஷிக்க முடியும்.
God wants you to do that yourself,
நீங்களாகவே இதை செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களை விரும்புகிறார்.
He wants every child of God,
தேவனுடைய பிள்ளை ஒவ்வொன்று ஒவ்வொருவரும்,
in this day,
இந்த நாளிலே,
study God's word,
தேவனுடைய வார்த்தையை படிக்க முடியாக
விரும்புகிறார், filled with God's word,
தேவனுடைய வார்த்தையை நிரப்பப்பட்டிருக்க
முடியாக விரும்புகிறார்,
பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்க முடியாக
விரும்புகிறார், revelation from God on this,
இந்த வார்த்தைகளின் மூலமாக வரக்கூடிய வெளிப்பாட்டை
transform to the likeness of Christ,
கிறிஸ்துவின் சாயலுக்குப்பாய் மறுரூபமாக
வேண்டும், bold witness for Christ,
கிறிஸ்துவுக்கென்று தைரியமுள்ள சாட்சியாக
இருக்க வேண்டும், obeying what you see here,
இங்கே பார்க்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்,
claiming the promises here in the name of Jesus,
இயேசுவின் நாமத்தினாலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள
வேண்டும், being a light for the world in these last days,
கடைசி நாட்களிலே இந்த உலகத்திலே ஒளியாக இருக்க வேண்டும்.
May God help you.
தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
ஆமென்.